بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளமை போன்று இந்த இடத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட அறிவுரைகளை எங்களுடைய தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை அளித்த வல்லவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக. இன்றைய ஹுத்துபா பேருரையின் கருப்பொருளாக அமைய பெற்றிருந்தது அல் கனாஅ. அல் கனா என்று சொன்னால் திருப்தி, போதுமென்ற தன்மை. இந்த தலைப்பையொட்டியதாகத்தான் இன்றைய ஹுத்துபா பேருரை அமைந்திருந்தது. இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் சோர்களே, இன்று மனிதர்களிலே அநேகமானவர்கள் இந்த விடயத்திலே பொடுபோக்காக இருக்கக்கூடியதை அவதானிக்கின்றோம். ஏனென்றால் எங்களே அநேகரை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய முழு நோக்கமும் அவர்களுடைய சிரமங்களும் நேரங்களும் சிந்தனைகளும் அனைத்தும் இந்த உலகத்தின் அற்ப பொருளை எப்படி திரட்டுவது என்பதை ஒட்டியதாகத்தான் இருக்கின்றது. இந்த அவல நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் காரணமாக இந்த உலகத்தை அடைவதற்காக சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், மார்க்கத்தையும் இழக்க தயாராக இருக்கின்றார்கள், அவர்களுடைய மானத்தையும் இழக்க தயாராக இருக்கின்றார்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் இழக்க தயாராக இருக்கின்றார்கள், மன நிம்மதியையும் இழக்க தயாராக இருக்கின்றார்கள், குடும்பம் சொத்துக்களையும் இழக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்த உலகத்தின் அற்ப பொருளை திரட்டிக் கொள்வதற்காக வேண்டி. ஆகவே இந்த விடயத்திலே ஒரு மனிதன் களமிறங்கியதன் காரணமாக அவன் ஹலால் ஹராமை பேணக்கூடிய ஒரு நிலை அவனை விட்டும் நீங்கி விடுகின்றது. எந்த இடத்திலிருந்து இந்த பணம் அவனுக்கு வருகின்றது என்பதை கூட அவதானிக்காமல் கண்மூடித்தனமாக இந்த உலகத்தை சேகரிப்பதிலே, அதை சேமிப்பதிலே தான் அவன் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் நினைக்கின்றான், இன்று நான் என்ன சம்பாதித்திருக்கின்றேன், எதை நான் செலவு செய்திருக்கின்றேன், எதை நான் மீதம் வைத்திருக்கின்றேன் என்பதைத்தான் அவன் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே இது சம்பந்தமாக வந்த எச்சரிக்கைகளைத்தான் இன்றைய ஹுத்துபா பேருரையில் நமக்கு கேட்க கிடைத்தது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை சஹீஹ் என்று கண்டிருக்கின்றார்கள். அந்த செய்தியிலே நபி அவர்கள் ஒரு அருமையான ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். தைஸ அப்துத்தீனார், வெள்ளி தங்க நாணயங்களுடைய அடிமை அவன் கேவலமாகி விட்டான். தங்கம் வெள்ளி நாணயங்களுக்கு அடிமைப்பட்டவன், காசி பணத்துக்கு அடிமைப்பட்டவன் கேவலமாகி விட்டான். அந்த ஹதீஸை தொடராக சொல்லுகின்றார்கள், ஆடைக்கு அடிமைப்பட்டவன் அப்படியே அவன் தோற்று விட்டான், அவன் கேவலமாகி விட்டான். அதே போன்று விருப்புகளுக்கு அடிமைப்பட்டவனும் கேவலமாகி விட்டான். இதனுடைய விளக்கத்தை பின்னால் சொல்லுவோம். சைசவன் தகஸ், அவன் கேவலப்பட்டது மாத்திரமில்லாமல் அவன் மறுபுறமாக பிறண்டு விழுந்து நிற்கின்றான். அவனுடைய உடம்பிலே ஒரு முள்தான் தைத்து விட்டாலும் அதை அவனால் கலட்டி எடுக்க முடியாது என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த ஹதீஸுடைய மறுபுறத்தையும் சொல்லுகின்றார்கள். மற்றும் ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் ஒட்டகத்துடைய அல்லது குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்தவனாக அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் போர் செய்வதற்காக வழியாகி இருக்கின்றான். அவனை அந்த போருடைய போர்க்களத்திலே அந்த படையுடைய தளபதி அவனை அந்த போர் படையினர்களை பாதுகாப்பதற்காக வைத்தாலும் அவனை அந்த படையை பாதுகாக்கும் பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதிலே அவன் இருந்து கொண்டிருப்பான். அதே போன்று அந்த படையுடைய பிற்பகுதியிலே இருந்தே அந்த படையை செலுத்தி செல்லக்கூடிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும், பின்னால் இருந்தாலும் அவனுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டாலும் அதையும் சரிவர செய்வான். அதே போன்று அவன் படையிலே இருந்து உத்தரவு கேட்டால், ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி அவன் உத்தரவு கேட்டால் அவனுக்கு உத்தரவு வழங்கப்படவும் மாட்டாது. அவன் யாருக்காவது பரிந்துரை பேசினால் அவனுடைய பரிந்துரை ஏற்கப்படவும் மாட்டாது. இந்த ஹதீஸ மாத்திரம் வச்சு எனக்கு இந்த எங்களுக்கு இந்த உரையை சுருக்கிக் கொள்ளலாம். சொல்களே, அருமையான ஒரு செய்தி. இதுல நபியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், தங்க வள்ளி நாணயங்களுக்கு அடிமைப்பட்டவன் கேவலமாகி விட்டான் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஏன் நபியவர்கள் இந்த இடத்திலே அப்து என்று சொல்லுகின்றார்கள்? அந்த நாணயங்களை, பணத்தை, சொத்தை அவன் எப்படி மோகம் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அதற்கு அடிமைப்பட்டிருக்கின்றான், அதை வணங்குகின்றான். அப்து என்று சொன்னால் அப்து ரப்பு என்று சொன்னால் சரி, ரப்பு என்றால் இறைவன், அப்து என்று சொன்னால் அடிமை. அல்லாஹுடன் அவன் வைத்திருக்கக்கூடிய தொடர்பு அளவுக்கு, அல்லாஹுவை அவன் கண்ணியப்படுத்தும் அளவுக்கு, அவனுக்கு கட்டுப்படும் அளவுக்கு இந்த உலகத்தின் அற்ப பொருள்களுக்கு அவன் கட்டுப்பட்டிருக்கின்றான், தலை குனிந்திருக்கின்றான், அவன் கேவலமாகி விட்டான். அதே போன்றுதான் அல் ஹமீலா வல் ஹமீசா சொல்வது, ஆடைகள், விருப்புகள் இவைகளுக்காக வேண்டி அடிமைப்பட்டவன். அவனுக்கு அது கொடுக்கப்பட்டால் அதை அவன் பொருந்திக் கொள்ளுகின்றான். அவனுக்கு அது வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் வெறுப்படைகின்றான். அப்படி என்று சொன்னால் இதிலே ரெண்டு மீனிங் இருக்கின்றது. ஒன்று வந்து அல்லாஹ் இவனுக்கு இந்த தேடக்கூடிய உலகத்துடைய அற்ப பொருள்களை வாரி வழங்கிவிட்டால் அவனுக்கு நல்ல திருப்தி இருக்கும். ஆஹா, என்னுடைய அறிவு, என்னுடைய மார்க்கம், என்னுடைய இந்த நிலைமையை கவனித்து அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று திருப்தி காணுவான். அது அவனுக்கு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் வெறுப்பு கொள்ளுவான். ஏன் எனக்கு என்னை தடுத்து விட்டு இன்னின்ன மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ், இவர்களை விட நான் மேலானவன் அல்லவா, இவர்களை விட அறிவுளே நான் உயர்ந்தவன், மார்க்க விடயங்களிலே நான் மேலானவனாக இருக்கின்றேனே, என்னை விட்டு விட்டு இவர்களுக்கு ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றே அவன் கவலைப்படுவான், அவன் வெறுப்பு கொள்ளுவான் என்ற கருத்தையும் இருக்கலாம். அல்லது வந்து இது வந்து ஜக்காத் சதகாக்கள், பைத்துல் மாலுடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்படக்கூடிய நேரத்திலே அவைகள் உரியவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே சில சமயங்களிலே அவர்களுடைய நிலைமைகளை கவனித்து உரிமை உரிய பொருட்கள் அவர்களுக்கு வந்து சேரமாட்டாதே. உதாரணமாக பைத்துல் மாலில் இருந்து, யுத்தத்துடைய கனிமத் கொள்ளை பொருள்கள் இருந்து, ஜக்காத் சதகாக்கள் இருந்து உரியவைகள் அவர்களுக்கு வந்து சேரமாட்டாது. அவர்களுக்கு கிடைத்தால் திருப்தி காணுவார்கள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே தடுக்கப்பட்டால் அவர்கள் வெறுப்பு கொள்ளுவார்கள். இது நபியுடைய காலத்தில் நடந்தது. சில சமயங்களிலே நபி அவர்கள் யுத்தங்களிலே பெறப்பட்ட கொள்ளை பொருட்களை யாருக்கு மாத்திரம்? முஹாஜிர்களுக்கு மாத்திரம் பங்கு வைத்தார்கள். அன்சாரிகள் கவலைப்பட்டார்கள், ஏன் நபி அவருடைய குடும்பத்து மக்களை தெரிவு செய்து, அவருடன் இருந்த அந்த மக்கத்து வாசிகளை மாத்திரம் தெரிவு செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார், நபியை பாதுகாத்து அவருக்கு உதவிக்கரம் வழங்கிய அன்சாரிகளாகிய எங்களை நபி அவர்கள் கண்டுகொள்ளவில்லையே என்று பேசிய சில சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அதிலே முக்கியமாக ஹுனைனுடைய யுத்தத்தை எடுத்து பார்த்தால், அந்த ஹுனைனுடைய யுத்தத்திலே மிகப்பெரும் கொள்ளை பொருட்களை நபி அவர்கள் பெற்றார்கள். அதை நபி அவர்கள் பங்கு வைக்கக்கூடிய நேரத்திலே அதிலே பெரும்பாலான பகுதியை யாருக்கு வழங்கினார்கள்? முஹாஜிர்களுக்கு வழங்கினார்கள். அதிலே அதிகமானவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தார்கள். இதை பற்றி அன்சாரிகள் பேசிய நேரத்திலே நபி அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு அவர்களை கூட்டி நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்துடைய அற்ப பொருள்களை கொடுத்து சில மக்களுடைய உள்ளங்களை வெல்லுவதற்கு நான் முயற்சி செய்கின்றனே, இதை பார்த்து நீங்கள் கவலைப்படுகின்றீர்களே, ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு உருக்கமான உரை செய்கின்றார்கள். நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு சொல்லலாம், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் விரட்டப்பட்டு மக்காவுடைய இருந்து வந்த நேரத்திலே நாங்கள் தான் உங்களுக்கு இடமளித்தோம், உதவிக்கரம் வழங்கினோம், உங்களை ஆதரித்தோம், உங்களை அரவணைத்தோம் என்று சொல்லலாம் என்று சொன்ன நேரத்திலே அழ ஆரம்பிக்கின்றார்கள். பல் இல்லாஹு வ ரசூலுஹு அமன், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இவைகள் உங்களுடைய உங்களுக்குத்தான் இந்த கண்ணியம் இருக்கின்றது, நாங்கள் இதற்கு எந்த கூலியையும் உங்களிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. அதே போன்று நீங்கள் கேட்கலாம், யுத்தத்திலே உங்களுக்கு உதவி செய்தவர்கள் நாங்கள் தான், உங்களை அதாவது வெறுத்து வந்த நேரத்திலே மக்கள் உங்களை நம்ப முடியாத நேரத்திலே நாங்கள் தான் உங்களை ஈமான் கொண்டோம் என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். இல்லை என்று அழுகின்றார்கள், சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். இது உலகத்துடைய அற்ப பொருட்கள், இவைகளை வைத்து அந்த மக்களுடைய உள்ளத்தை நான் வெல்லுவதற்கு, இஸ்லாத்திலே அவர்களை உறுதிப்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹிஜ்ரத்து இல்லை என்றிருந்தால் நான் அன்சாரிகளிலே ஒரு மனிதனாக இருந்திருப்பேன் என்று சொன்ன நேரத்திலே விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கின்றார்கள். உடனடியாக நபி அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கின்றார்கள். எதற்கு சொல்லுகின்றோம் என்று சொன்னால், அவர்களே இந்த உலகத்துடைய அற்ப பொருட்கள் ஒரு மனிதனிடத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் திருப்தி காணுகின்றான். இது மனிதனுடைய ஒரு வீக் பாயிண்டாக இருக்கின்றது. அது அவனுக்கு தவறி விட்டது என்று சொன்னால் அவனை அறியாமலே உள்ளத்திலே ஒரு வகையான வெறுப்பு வருகின்றது. சில சமயத்திலே அந்த வெறுப்பு யாரை அடைகின்றது? அல்லாஹ்வின் மீது வெறுப்பு கொள்ளுகின்றான். அல்லது அந்த உரியவர்கள், தலைமைத்துவங்கள் அல்லது அரசாங்கம், இவர்களின் மீது வெறுப்பு கொள்ளுகின்றார்கள். எங்களுக்கு உரியவைகள் வரவில்லையே என்று சொல்லி கவலைப்படுகின்றார்கள், வெறுப்பு கொள்ளுகின்றார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவன் கேவலப்பட்டுக் கொண்டே இருப்பான். அவனுடைய அனைத்து விடயங்களும் தலைகீழாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அவனுடைய முழு நோக்கமும் முழு சிந்தனையும் உலகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அதே போன்று அவனுடைய காலிலே ஒரு முள்தான் தைத்து விட்டாலும் அதை அவனால் கலட்டிக் கொள்ள முடியாது என்று சொன்னால், அவனுடைய மீனிங் என்னன்னு சொன்னா, அவனுக்கு இந்த உலகத்திலே அதிக மோகம் கொண்டதன் காரணமாக அவன் நிம்மதியற்று அலைந்து திரிந்து கொண்டிருப்பான். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவனால் தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனைகளிலே சிக்கல்களிலே அவன் சிக்குண்டு கிடப்பான் என்ற கருத்தை தான் நபியர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன்? அவனுடைய முழு சிந்தனையும் உலகமாக மாறிவிட்டது. அதற்கு எதிர்மறையிலே ஒரு மனிதனை பற்றி நபியர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தூபா லிரஜுலின் என்ன செய்கின்றான், அவன் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வேண்டி குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்தவனாக முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றான். அந்த படை தளபதி அவனை எந்த இடத்தில் வைத்தாலும் கண்டுகொள்ள மாட்டான். அவனுக்கு தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் என்று தேடமாட்டான். அவனுக்கு கண்ணியமான உயர்வீடம் கிடைக்க வேண்டும் என்று அவன் நாடமாட்டான். அவனை எந்த இடத்தில் தலைவர் வைத்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய பணியை சரிவர நிறைவேற்றிக் கொண்டிருப்பான். அந்த படையை பாதுகாக்கும் பொறுப்புன்னா ஒரு பெரிய பதவி இல்ல, அந்த பதவி கொடுக்கப்பட்டாலும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் அதை நிறைவேற்றிக் கொண்டிருப்பான். படைக்கு பின்னால் அந்த படையில் ஏதாவது விடுபட்டு போகக்கூடிய பொருட்களை சுமந்து வருவது, அவர்களை அப்படியாக சரி செய்து விடுவது படைய. இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் இது பெரிய பதவியா? கொடி கொடுத்தால் தான் பெரிய பதவி, தலைமைத்துவம் தான் பெரிய பதவி. அதை எதிர்பார்க்க மாட்டான். அதையும் அவன் தாங்கிக் கொண்டு அவனுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டு வருவான். ஏன்? அவனுடைய சிந்தனை எது? மறுமைதான் அவனுடைய சிந்தனை. அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதுதான் அவனுடைய சிந்தனையாக இருக்கும். அந்த போர் களத்திலே எந்த பதவியிலே இருக்க வேண்டும் என்பது அவனுடைய சிந்தனை கிடையாது. இந்த மனிதன் உத்தரவு கேட்டால் உத்தரவு வழங்கப்பட மாட்டாது. அப்ப மக்கள் இவர்களை கண்டுகொள்ளாத அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே ஒரு சாதாரண மனிதனாக இருந்து கொண்டிருப்பார். இவருக்கு நன்மாராயம் சுபசோபனம் உண்டாகட்டும் என்று இவர்கள் சொன்னார்கள். ஆகவே சோர்களே, இந்த ஹதீஸிலே இந்த வேறுபட்ட இரண்டு மனிதர்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் உலகத்தையே அடிப்படையாக வைத்து அந்த உலகத்திலே மோகம் கொண்டு கண்மூடித்தனமாக நடமாடிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகத்தின் அற்ப பொருள்களை சேகரிப்பதற்காக வேண்டி. மற்றும் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், அவனுடைய சொத்தை அவனுடைய உடம்பை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றான் போர் செய்வதற்காக வேண்டி. ஆகவே அவர்களே, இந்த உதாரணம் வந்து அருமையான ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்துடைய பொருட்களை சேகரிப்பது, அதை மாத்திரம் மையமாக வைத்து வாழக்கூடியவர்களுக்கும் மறுமையை இலக்காக வைத்து வாழக்கூடியவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். நபியர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் உங்களிலே காலையிலே எழுந்திருக்கின்றான். காலையிலே எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஆமினன் ஃபீ ஸர்பிஹி, அடிக்கடி இந்த ஹதீஸ் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆமினன் ஃபீ ஸர்பிஹி, அவனுடைய கூட்டத்திலே அவன் நிம்மதியாக பாதுகாப்பாக எழுந்திருக்கின்றான். முதலாவது அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட். முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கின்றது, பாதுகாப்பான சூழல், ஆரோக்கியமான உடல். இந்த ஹுகூத் யௌமிஹி, அன்றாட உணவு அவனுடைய கைவசம் இருக்கின்றது. ஒரு நாளுடைய உணவா இருக்கின்றது, ஒரு வருடத்துடைய உணவை சேமித்து வைத்தும் அதுவும் போதாது. பல பரம்பரைகளுக்கு சொத்து சேமித்து விட்டோம், அதுவும் போதாது என்ற நிலையில் தான் மனிதன் ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான். இந்த மூன்று வாய்ப்புகளும் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், நிம்மதியான சூழல் அவனுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு, அவனுடைய தொழில் ஏனைய அலுவல்களை செய்வதற்கான அமைதியான நிம்மதியான சூழலை ஒரு மனிதன் அடைந்து விடுகின்றான். உடல் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கின்றான். அன்றாட உணவை அவன் அடைந்திருக்கின்றான். இந்த மூன்றும் அவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், முழு உலகமும் அவனுடைய காலுக்கு கீழால் எடுத்து வந்து போடப்பட்டதை போன்று உலகத்துடைய அனைத்து செல்வங்களும் அவனுக்கு கிடைத்ததற்கே சமன் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். சோர்களே, ஆகவே எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒரு மனிதன் காலையில எழுந்திருக்கின்றான், பீரங்கி சப்தத்துக்கு கீழால் அல்ல, பீரங்கி சப்தத்துக்கு கீழால் அல்ல, பாங்கோசைக்கு கீழால், பாங்கோசை கேட்டவனாக தொழுகைக்கு தயாராக காலையில் எழுந்திருக்கக்கூடிய மனிதனுக்கும் பீரங்கி வேட்டு சப்தங்களுக்கு மத்தியிலே உயிரை கையிலே தாங்கியவனாக எழுந்திருக்கக்கூடியவர்களுக்கும் இடையில் என்ன பெரிய வித்தியாசம் சோர்களே, எவ்வளவு பெரிய வித்தியாசம். அதே போன்று உடல் ஆரோக்கியத்துடன் ஒரு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், தன்னுடைய தொழிலுக்காக செல்லுகின்றான், அதே வழியிலே இன்னொரு மனிதன் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கின்றான், இன்னும் ஒரு மனிதன் ஒரு பெரிய ஆபரேஷன் தியேட்டருக்காக சென்று கொண்டிருக்கின்றான், எவ்வளவு பெரிய பாக்கியசோர்களே. அதே போன்று காலையில எழுந்திருக்கின்றான், அன்றாட உணவை பற்றிய கவலை அவனத்தில் இல்ல, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருக்குது, அக்கவுண்ட் ஃபுல்லா இருக்குது, எந்த கவலையும் கிடையாது. அடுத்த மனிதன் என்ன செய்கின்றான், காலையில எழுந்திருந்தால் அந்த பெண்ணுடைய சிந்தனை என்ன, பகல் உணவுக்காக இந்த சிறார்களுக்கு எதை நான் தயார்படுத்துவது என்ற சிந்தனையிலே யாசகம் கேட்கக்கூடிய எத்தனை பேர்களை பார்க்கின்றோர்களே. அந்த நிலையிலே இருந்து நம்மளே அதிகமானவர்களை அல்லாஹ் பாதுகாத்து இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், முழு உலகமும் அவனுக்கு கிடைக்கப்பட்டதை போன்று. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன அல்லாஹ தபாரக வ தஆலா யப்தலி அப்தஹு பிமா ஆதா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து சோதிக்கின்றான். என சில பேர் நினைக்க கூடாது, வறுமைதான் சோதனை என்று சில பேரே கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு வறுமைதான் சோதனை, அதே போன்று நோய் தான் சோதனை, தொழிலே பிரச்சனை தான் சோதனை, குடும்பத்திலே சிக்கல்கள் தான் சோதனை. இல்லை சோர்களே, அதனுடைய மறுபுறமும் சோதனை தான். வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களுக்கு தீமையின் மூலமாகவும் நன்மையின் மூலமாகவும் உங்களை சோதிப்போம். சில சமயத்திலே நன்மையின் மூலம் இருக்கக்கூடிய சோதனை இருக்கின்றதே, அது வந்து மிக கடுமையானதாக இருக்கும். ஏன் தெரியுமா, அது சோதனை என்று அவனுக்கு விளங்காது. ஒரு மனிதனுக்கு வறுமை வந்தா எது வரும், பெரும்பாலும் இபாதத்துடைய அல்லாஹுடைய சிந்தனை வரும். ஆனால் செல்வத்தில் குளித்து அதிலே புரண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் அந்த சிந்தனை அதிகமானவர்களுக்கு வருவதில்லை. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு உங்களை நன்மையின் மூலமாகவும் தீமையின் மூலமாகவும் சோதிப்போம், கொடுத்தும் சோதிப்போம், எடுத்தும் சோதிப்போம். ஆனால் கொடுத்து சோதிப்பதற்கின்றதே இதுதான் பெரியாடி, பெரிய சோதனை. இது அல்லாஹ் அவர்களை நேசித்து விட்டான் என்பதற்கான எந்த உதாரணமும் எந்த ஆதாரமும் கிடையாதுவர்களே. அதனால் நபியர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சில மனிதர்களுக்கு கொடுத்து சோதிக்கின்றான். ஃபமன் ரதிய பிமா கஸம் அல்லாஹு அஸ்ஸவஜல் பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி வஸ்அஹு, அல்லாஹு தஆலா கொடுத்ததை போதும் என்று அவன் திருப்தி காணுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்தே அதிலே அவனுக்கு விசாலத்தை கொடுக்கின்றான், விஸ்தீர்ணத்தை கொடுக்கின்றான். யார் அதை திருப்தி காணவில்லையோ அவனுக்கு பரக்கத் செய்வதில்லை. இதையும் முஸ்னதுல் இமாம் அஹ்மத் அதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவனுக்கு கொடுத்தது பெற்றதை கொண்டு அவனுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால் பரக்கத் இருக்காது. முழு உலகமும் அவனுக்கு கிடைத்தாலும், சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வறுமை எங்கே இருக்கின்றவர்களே, செல்வமும் வறுமையும் நபியர்கள் சொன்னார்கள், இன்னமல் கல்ப், செல்வமும் வறுமைக்குரிய இடம் பொருள் அல்ல. இந்த உலகத்துடைய ஆரம்ப பொருள்களை அடிப்படையாக வைத்து செல்வத்தையும் வறுமையை நிர்ணயிச்சோம் சொன்னா அது எங்களுடைய அளவுகோல். ஆனால் நபியுடைய அளவுகோல், மார்க்கத்துடைய அளவுகோல் என்ன தெரியுமா, ஒரு மனிதனுடைய உள்ளம் தான் அளவுகோலாக இருக்கு. உள்ளத்தை அடிப்படையாக வைத்து இன்னமல் கினா கினல் கல்ப், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே திருப்தி, அந்த செல்வம் எங்கே வர வேண்டும், உள்ளத்திலே செல்வம் இருக்க வேண்டும். இன்று பலர்களை பார்க்கின்றோர்களே கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே அவர்களுடைய நிலைமையை பத்தி கேட்டா ஹாலண்டு கடை என்ன சொல்லுவாங்க, வளமை பூண்டு தான், பிரச்சனை தானப்பா, நாட்டில் பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை. அதே நேரத்தில் வறுமையின் கோட்டுக்கு கீழால் அன்றைய தினம் உணவுக்கு பெரிய போராட்டத்துடன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனிடத்தில் கேட்டால் அல்ஹம்துலில்லா ரொம்ப நிம்மதியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்றான். எவ்வளவு பெரிய வித்தியாசம். அதனால் தான் சொன்னாங்க, இன்னமல் கினா கினல் கல்ப், இந்த உள்ளத்திலே இருந்து வெளியே வரக்கூடியதான் செல்வம், வறுமையும் உள்ளத்திலே தான் இருக்கின்றது. சிலர்களுக்கு உள்ளத்தில் எந்த அளவு வறுமை என்று சொன்னால் உலகமே அவனுக்கு கிடைத்திருக்கின்றது, ஒரே ஒரு உலகத்தில் உள்ள மொத்த சொத்துல ஒரு காசு தான் கிடைக்கவில்லை என்று சொன்னா அந்த காசை அடைவதில் தான் நிம்மதி இருக்கின்றது அப்படின்னு சில பேர்ங்களா இல்லையா, இவ்வளவு கிடைச்சிருக்குது, அதை விட இன்னும் ஒரு பதவி கிடைப்பதில் தான், இன்னும் ஒரு பணம் கிடைப்பதில் தான், இன்னும் ஒரு சொத்தை சேர்ப்பதிலே தான் நிம்மதி இருக்கின்றது நினைக்கிறான். ஆகவே இதுதான் உள்ளத்தின் வறுமை என்று நபி அவர்கள் சொன்னவர்களே. அதே போன்று இன்னும் ஒரு குர்ஆனிய வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே, மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரத்தி நஸீத் லஹு ஃபீ ஹர்ஸே, யார் இந்த உலகத்தின் விளைச்சலை நாடித் திரிகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நஸீத் லஹு ஃபீ ஹர்ஸே, ஹர்சல் ஆகிரா மங்கான யுரிது ஹர்சல் ஆகிரா, மறுமையுடைய விளைச்சலை யாரு நாடி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த விளைச்சலை அதிகமாக கொடுப்போம். மறுமையை மையப்படுத்தி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா அதிலே அதிகமான கூலிகளை கொடுப்பான். உலகம் அவர்களுக்கு தப்பவும் மாட்டாது. யாருன்னு கூடாது, மறுமை 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 தொழுகை இபாதத்தின் நோன்பு என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்து கொண்டிருந்தால் உலகம் அவனுக்கு தப்புமா? இல்லை. எழுதியது கிடைக்கும், அதற்கான முயற்சியை அவன் செய்யக்கூடிய நேரத்தில் அவனுக்காக எழுதப்பட்டது கிடைக்கும். உலகத்தின் விளைச்சலை ஒரு மனிதன் நாடினால், இவன் சாதாரண முயற்சியை விட பன்மடங்கு முயற்சி செய்ததனால் இவனுக்கு என்ன செய்யலாமா? அவனுக்காக நிர்ணயிக்கப்பட்டதில இருந்து ஒரு காசை கூட அதிகமாக பெறலாமா? முடியாது, நிச்சயமாக முடியாது. இரவு பகலாக உழைத்தாலும் தாயுடைய கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்காக நிர்ணயித்த அந்த உணவு இருக்கின்றதே, அந்த சொத்து ரிஸ்க் இருக்கின்றதே, அதில இருந்து ஒரு சிறுதளவை கூட அவனால் அதிகமாக பெற முடியாது. நபி அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், என்ன சொல்றான் இந்த வசன பிரயோகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்துடைய விளைச்சலை ஒரு மனிதன் நாடினால் நூத்திஹி மின்ஹா, அதுல இருந்து கொடுப்போம். அதை கொடுப்போம் சொல்லவும் இல்லை, அதுல இருந்து உலகத்துல இருந்து கொடுப்போம். அவனுக்கு எழுதினத கொஞ்சமா கொடுப்போம் நாங்கள். ஆனால் வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் நசீப், நாளை மறுமையிலே அவனுக்கு எந்த பாக்கியமும் கிடையாது. நாளை மறுமையிலே அவனுக்கு எந்த பாக்கியமும் கிடையாது என்ற செய்தியை குர்ஆனில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு மனிதன் அவனுடைய அவனுக்காக நிர்ணயிக்கப்பட்டது கொஞ்சமாக இருந்தாலும் அதனுடன் அவன் திருப்தி காண வேண்டும். அதிகம் 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 என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய, நபியவர்கள் சொன்னார்கள், இந்த ஆதமுடைய மகன் இருக்கின்றானே, இவனுடைய வயிற்றை நிரப்புவது இல்லத்துராப். உதாரணத்தை மிகைப்படுத்திய சொல்லிட்டாங்க, ஏன் இப்படி எல்லாம் மக்கள் வருவாங்கன்னு தெரியும், வகையின் மூலமா பேசக்கூடிய தானே, எப்படி மிகப்படுத்தினாங்க? கற்பனைக்கே கற்பனையை தாண்டி சொல்லுகின்றார்கள். இது கற்பனை கதை மாதிரி இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு இரண்டு தங்க பள்ளத்தாக்குகள் கிடைக்குமா? கற்பனை பண்ணலாம் சொல்களே, உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய செல்வந்தனுக்கும் இவ்வளவு பெரிய சொத்தை சேர்க்கலாமா? அப்ப இதெல்லாத்தையும் கற்பனையை தாண்டி சொல்றாங்க, அதாவது இரண்டு பள்ளத்தாக்குகள் அளவுக்குத்தான் தங்கம் கிடைத்தாலும் மூன்றாவது ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுவான். இது மனிதனுடைய நேச்சர். ஆகவே இதுக்கு என்ன கிடையாது, மூத்து வரைக்கும் அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்ஹாக்கு முத்தகாசுர், அதிகம் தேடுவது உங்களை அப்படியே மறக்கடிக்க செய்து விட்டது. மார்க்க விடயங்களை விட்டும், தொழுகையை விட்டும், ஏனைய கடமைகளை விட்டும் உங்களை மறக்கடிக்க செய்திருக்கின்றது. சிலர்களுக்கு என்ன, குடும்ப நிம்மதிக்காக உழைக்கின்றார்கள், அந்த நிம்மதியை இழக்கின்றார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் எந்த தொடர்பும் கிடையாது. தொழிலுக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் பிள்ளைகளுடைய அந்த பிஞ்சு முகங்களை பார்த்தது கிடையாது. தொழிலே இருந்து வந்த நேரத்திலும் அந்த பிள்ளைகளுடைய முகங்களை பார்க்கக்கூடிய அவகாசம் இல்லை என்றிருந்தால் என்ன வாழ்க்கை சோர்களே? எதற்காக இந்த உழைப்பு? அவர்களுடைய நிம்மதிக்காக உழைக்கின்றோம், ஆனால் அந்த நிம்மதியை எங்களால் அடைய முடியவில்லையே. அவர்களுடைய திருப்திக்காக உழைக்கின்றோம், அந்த திருப்தியை நாங்கள் பார்க்க முடியவில்லையே. பிள்ளைகளுடன் உட்கார்ந்து பேசுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை, மனைவியுடன் இரண்டரை கலந்து சாப்பிடுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு சுழன்று கொண்டிருக்கின்றான். இதுவரைக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மண்ணறைகளை சந்திக்கும் வரைக்கும், கபர்களை வந்து அடையும் வரைக்கும் இப்படித்தான் சுற்றி இருப்பீங்க, சுற்றிட்டே இருப்போம், கடைசி எங்க வந்து சேருவோம், அந்த மண்ணறைகளுக்கு வந்து சேருவோம். சேரக்கூடிய நேரத்திலே எடுத்து வந்த எதுவும் இல்லை, சுமந்து செல்லக்கூடியது எதுவும் இல்லை என்ற நிலையிலே நாங்கள் அந்த உலகத்தை விட்டு பிரிவோம். அதே போன்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், குல் இன்ன ரப்பி யப்ஸுதுர் ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்தரு லஹ். நபியே நீங்கள் சொல்லுவீர்கள், இந்த உண்மையை அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி விடுங்கள். இன்ன ரப்பி, என்னுடைய இறைச்சகன், யப்ஸுதுர் ரிஸ்க லிமன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா விஸ்தரித்து கொடுக்கின்றான். அதனால அர்த்தம், ஒரு மனிதனுக்கு அதிகமாக வழங்கிட்டான்டா, அவனை அதிகமா நேசித்தான் அர்த்தமா? காரூனை ஃபிரௌனை அல்லாஹ் அதிகமா நேசித்தானா? அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது அந்த பெரிய சொத்துக்கள். நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாரி வழங்குகின்றான். அதே போன்று இன்னும் சிலருக்கு அல்லாஹு தஆலா அந்த உலகத்திலே நெருக்கடியை கொடுக்கின்றான், குறைத்து கொடுக்கின்றான். நீங்கள் எதை செலவழித்தாலும் அதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு திருப்பி வழங்குவான். வஹுவ கைருர் ராஜிகீன், அவன் உணவளிக்கக்கூடியவர்களே மிக சிறந்தவனாக இருக்கின்றான். வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஜுல்ஃபா, சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் அடுத்த வசனத்திலே, உங்களுடைய சொத்துக்களோ உங்களுடைய ஆட்பலங்களோ உங்களுடைய பிள்ளை குட்டிகளோ பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஜுல்ஃபா, இவைகள் உங்களை எங்களிடத்தில் நெருக்கி வைக்கக்கூடியதாக நீங்கள் நினைக்காதீர்கள். இதல்ல, ஆனால் யாரே ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பன்மடங்கு கூலிகளை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லுகின்றார். அதனால் யார் நினைக்க கூடாது, உங்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்களோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களோ உங்களுடைய பிள்ளை குட்டிகளோ இதன் மூலமாக எங்களை உங்களால் நெருங்க முடியாது. எதன் மூலமாக நெருங்கலாம்? ஈமானின் மூலமாகவும் சாலிகான அமலின் மூலமாகவும் தான் நெருங்கலாம். அதே போன்று முஸ்லிம் டே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள் சோர்களே. ஒரு மனிதன் உண்மையாக அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தால், அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் வாழ்ந்தால், அவனுக்கு கொடுக்கப்பட்டதை திருப்தி கொண்டு பொருந்திக் கொண்டு வாழ்ந்தான் என்று சொன்னால், அவன் அறியாத புறத்திலே இருந்து ரிஸ்க் வழங்குவான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை பல இடங்களிலே பலவிதமாக சொல்லி இருக்கின்றான். ஒமன் யஸ்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹுவை பயந்திருக்கின்றானோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவனுடைய பிரச்சனைகள் தீர்ந்து செல்லக்கூடிய வழியை அல்லாஹு தஆலா அமைத்துக் கொடுப்பான். நினைச்சிருக்க மாட்டான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதா, சிம்பிளா போயிடும், சிம்பிளா போயிடும். டெர்மினேஷன் லெட்டரை நேற்று எடுத்துட்டு வந்தாரே, தலை சுத்தி போக இருக்கின்றது, தொழுதுட்டு துவா கேட்கிறாரே, அடுத்த நாள் போனா யாரே எச்ஆர்எம் தூக்கிட்டான், யாரை தூக்கிட்டான், எச்ஆர்ஏ தூக்கிட்டான், கம்பெனியே தலைகீழா விழுந்துச்சு, இவருக்கு இன்னொரு பொசிஷன் கூடிட்டு, நடக்குதா இல்லையா, நடக்குதா இல்லையா சோர்களே, நடக்குது. எப்ப நடக்கும்? ஒமை யத்தக்கில்லா, அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால். அவனுடைய உள்ளத்துல அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவனுடைய உள்ளம் ஆட்டம் காணவில்லை என்றிருந்தால், அவனுடைய மனோநிலை குறைந்து விடவில்லை என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், இது கொடுத்தவ யாரப்பா, என்னுடைய திறமையால் விட்டேனா இந்த பதவியை, இந்த தொழிலை என்னுடைய திறமையால் பெற்றேனா, அல்லாஹ் கொடுத்தான், அவன் நாடிய நேரத்தில் பறிச்சான், நாளைக்கு இதை விட சிறந்ததை கொடுப்பான் சில நேரத்தில். இப்படி ஒரு மனிதனுடைய உள்ளம் ஆட்டம் காணாமல் ஒரே நிலையில் இருந்தால், அவன் அறியாத புறத்திலே இருந்து அல்லாஹு தஆலா அவனுக்கு உணவு வழங்குவான் என்று அல்லாஹ் உத்தரவாதம் வழங்குகின்றான். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது, ஒரு மனிதன் ஒரு பாலைவனத்திலே நடந்து கொண்டிருக்கின்றான். நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு அசரீரி சத்தம் கேட்கின்றது. முஸ்லிமிலே பதிவாகிய சஹிஹான செய்தி, அசரீரி சத்தம் கேட்கின்றது. அந்த சத்தம் என்ன சொல்லுகின்றது? இஸ்மி ஹதீகத ஃபுலான், ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி இவனுடைய தோப்புக்கு நீ தண்ணீர் புகட்டி விடு, இவனுடைய தோப்பிலே தான் இந்த மழை பெய்ய வேண்டும். அப்போ ஒரு வானத்திலே ஒரு மலை மேகம் வருகின்றது, இந்த மனிதன் பார்க்கின்றான், இந்த பாலைவனத்திலே நடந்து தெரியக்கூடிய மனிதன் பார்க்கின்றான், ஒரு மலை மேகம் வருகின்றது. அந்த மலை மேகத்தை தலை தூக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சத்தம், ஒரு அசரீரி சத்தம் கேட்கின்றது. என்ன சொல்லுகின்றது? இன்ன மனிதனுடைய அந்த அவனுடைய தோப்பிலே தான் மழை பெய்ய வேண்டும், நீ உன்னை அந்த மழையை பொழிய வைத்து விடு என்ற சத்தம் கேட்கின்றது. அந்த மலை மேகம் அப்படியே விலகி சென்று ஒரு இடத்திலே, ஒரு கற்பாறைகள் நிறைந்த இடத்திலே அந்த தண்ணீரை அப்படியே கொட்டுகின்றது, அந்த மழை அப்படியே இறங்குகின்றது அந்த இடத்துக்கு மாத்திரம். இந்த மனிதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, அந்த தண்ணீருடைய பாதை அப்படியே தொடர்ந்து சென்றோம் சொன்னால், அது வந்து கட்பாறைகளுக்கு மத்தியிலே அந்த தண்ணீர் முழுமையாக விழுந்து அதிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஓடை போன்று, கற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஓடையின் மூலமாக தண்ணீர் அப்படியே ஒரு தோப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அங்கே ஒரு மனிதர் அந்த தண்ணீரை அள்ளி அவருடைய தோப்பின் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆச்சரியம், ஆச்சரியம். அந்த மனிதரிடத்திலே போய் கேட்கின்றார், உன்னுடைய பேர் என்ன? அந்த தோப்புடைய உரிமையாளரிடத்திலே இந்த பாலைவனத்திலே நடந்து சென்ற மனிதர் கேட்கின்றார், உன்னுடைய பேர் என்ன சொல்லி. அந்த நேரத்திலே அவர் பேரை சொல்லுகின்றார். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் கேட்கின்றாய் பேரை? இல்லை, உன்னுடைய இந்த பேரை சொன்ன நேரத்திலே சொன்ன, இந்த பேரை கேட்டு இந்த பேருடைய அந்த தோப்புக்குரியவருக்குத்தான் இந்த மழை பெய்ய வேண்டும் என்று ஒரு அசரீரி சத்தம் கேட்டேன். அந்த அளவுக்கு நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், அந்த அளவுக்கு இந்த இடத்திலே நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அந்த மனிதனை பார்த்து கேட்ட நேரத்திலே அவர் சொல்லுகின்றான், நீ கேட்டு விட்டாய், நான் உண்மையை சொல்லுகின்றேன். இந்த இடத்திலே நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த விவசாயத்தில் இருந்து வரக்கூடிய அறுவடையை நான் மூன்றாக பிரித்து விடுவேன். அதிலே ஒரு பகுதியை அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுவேன், மற்றும் ஒரு பகுதியை எனக்கும் என்னுடைய குடும்பத்துடைய தேவைக்காக வைத்துக் கொண்டு அடுத்த பகுதியை அப்படியே நான் வளருவதற்காக விட்டு விடுவேன். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், எதை அடிப்படையாக வைத்து? அவருடைய உள்ளத்தை அடிப்படையாக வைத்து திருப்தி கணக்கின்றார், அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்கின்றார்,
அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றான். ஆகவே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு உணவு கொடுக்கப்படுவதெல்லாம் உங்களிலே உள்ள பலவீனமானவர்களின் மூலமாகத்தான். ஆகவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை அதிகமாக கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவன் ஒரு கணம் யோசிக்க வேண்டும், இதை எதற்காக கொடுத்திருக்கின்றான்? இன்னும் பலருக்கு கொடுப்பதற்காகத்தான் கொடுத்திருக்கின்றான். பலருக்கு இந்த சொத்து போய் சேர்வதற்காக வேண்டித்தான் எனக்கு இதை கொடுத்திருக்கின்றான். குடும்பத்திலே, ஊரிலே, சமுதாயத்திலே பலர்களுக்கு இது போய் சேர வேண்டும். ஆகவே அந்த மனிதனுக்கு பிரத்யேகமாக அந்த மனிதனுக்கு மழை பொழிகின்றது என்று சொன்னால், அந்த மனிதனுடைய தோப்புக்கு மழை பொழிகின்றது என்று சொன்னால், அவன் அதிலே இருந்து பல ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த ஏழை எளியவர்களுடைய துஆ, அந்த வரக்கத்தின் மூலமாகத்தான் இவனுக்கு ரிஸ்க் கிடைக்கின்றது. அதான் நபி சொன்னாங்க, உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுவதெல்லாம் இதன் மூலமாக பலவீனமானவர்களுடைய துஆ, தாய் தந்தையர்களுடைய, நாங்கள் கொடுத்துதவக்கூடிய ஏழை எளியவர்களுடைய துவாவின் மூலமாகத்தான் எங்களுக்கு தொழிலே வரக்கத்தை எல்லாம் தந்திருப்பான். சில நேரத்திலே எங்களுக்கு பெரிய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருப்பான். ஆகவே அதை வைத்து நாங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். சோர்களே, இதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சௌபான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், லா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர், ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையிலே பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நன்மை செய்வதன் மூலமாக அவனுக்கு வாழ்க்கையிலே பரக்கத்து கிடைக்கின்றது. வலா யருதுல் கத்ர இல்லத் துஆ, அல்லாஹு தஆலாவுடைய கலா கதரை, அவனுடைய நிர்ணயத்தை மாற்றி விடுவதாக இருந்தாலும், கலா கதரிலே சில விடயங்களை அல்லாஹு தஆலா சில நல்ல காரியங்களுடன் பொருத்தி வைத்திருக்கின்றான். கலா கதிர வந்து மாற்ற முடியுமான்னு கேட்பாங்க சில பேர். கலா கதிர் வந்து அல்லாஹு தஆலாவுடைய விதியை மாற்றலாமான்னு கேட்டால், விதியிலே ரெண்டு பகுதி இருக்கின்றது. ஒரு பகுதி இருக்கின்றது மாற்ற முடியாமல் நிச்சயிக்கப்பட்ட கலா கதிர்கள், இன்னும் சிலதை அல்லாஹு தஆலா நிபந்தனையிட்டு வைத்திருக்கின்றான். இன்ன மனிதன் இன்ன நன்மையை செய்தால் இவனுடைய ஆயுட்காலத்தை 2 வருடம் கூட்டிக் கொடுப்பேன். அது தெரியாது நமக்கு, அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கின்றான். இன்ன மனிதன் இந்த காரியத்தை செய்தால் இந்த சோதனையிலே இருந்து அவனை நான் பாதுகாப்பேன். அதனால் நபியர்கள் சொல்லுகின்றார்கள், ஒன்றுக்கில் வரக்கூடிய சோதனை மொத்தத்திலே அப்படியே நீங்கிவிடும், அல்லது அந்த சோதனை வந்தாலும் அது லேசாக சாஃப்டாக வந்து பிடிச்சிடும். பெரிசாக வரும் வண்டி பட்ட நேரத்தை பார்த்தோம், பெரிய டேமேஜ் நினைக்கிறோம், ஆளுக்கு டேமேஜ் இல்ல, வாகனத்துக்கு டேமேஜ் இல்ல. அடுத்த வாகனத்தை எடுத்து பார்த்தோம்னா ஆளுக்கு பெரிய சேதம், வாகனமும் கண்டு நடக்குதா இல்லையா? அப்ப துஆவின் மூலமாக வெளியேறக்கூடிய நேரத்தில் ஓதின துஆவின் மூலமாக, பயணத்துடைய துஆவின் மூலமாக என்ன நடக்கின்றது, வந்த அந்த சோதனை, இந்த துஆ எவ்வளவு பவரா இருக்குமோ, இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, துஆவை நீங்க எவ்வளவு வேகமா அனுப்புவீங்களோ அந்த அளவுக்கு கலா கதிர் வரும். ரெண்டு ஃபைட் பண்ணுவான், இந்த துஆவும் கதிரும் ஃபைட் பண்ணுவான். இதுக்கு எவ்வளவு பவரா இருக்குமோ அப்படியே புஷ் பண்ணி மேல அனுப்பிடலாம். அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தா அப்படியே கொஞ்சம் வரும், ரெண்டு சேர்ந்து வர நேரத்தில் கொஞ்சம் லேசானதாக விஷயம் முடிஞ்சிடும். நடக்குமா இல்லையா? இதெல்லாம் நாங்க அவதானிக்கிறது இல்ல சோர்களே, நிதர்சனமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் நடந்தேறி கொண்டிருக்குது. போய் ஃபர்ஸ்ட் செக்அப்ல சொல்லிட்டாங்க, பிரச்சனை கண்டிப்பா ஆபரேஷன் தான் செய்யணும், கண்டிப்பாக சத்திர சிகிச்சை தான் செய்யணும், துவாவுக்கு பின்னால, சதக்காக்களுக்கு பின்னால, அதே போன்று சிகிச்சைகளை செய்கின்றார். செஞ்சுட்டு போனோம்னா திடீரென்று வைத்தியருக்கு ஆச்சரியமாகும் அளவுக்கு பல சம்பவங்கள் சொல்களை சொல்லலாம். இந்த இடத்துல நேரம் பத்தாது, பல சம்பவங்கள் சதகாவின் மூலமாக, துவாவின் மூலமாக அடுத்த ரிசல்ட் என்ன வருகின்றது, வைத்தியருக்கு ஆச்சரியமா இருக்குது. எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, ஜெர்மனிக்கு போனீங்களா, பிரான்சுக்கு போனீங்களா, யூகேக்கு போனீங்களா? இல்ல, ஒண்ணுமே பண்ணல, வீட்டுக்குள்ளதான் சிகிச்சை, தொழுகையுடைய முசல்லாவுலேதான் சிகிச்சை இருக்கின்றது, சஜதாவுலேதான் சிகிச்சை இருக்கின்றது, தர்மத்திலேதான் சிகிச்சை இருக்கின்றது. அவர்களுடைய துவாக்கள், என்னுடைய அப்படியே ஆபரேஷன் என்னவாகிவிட்டது, பைபாஸ் என்ஜியோகிராமாக மாத்திட்டுதா இல்லையா? மாற்றி விட்டது. சோர்களை, பல சம்பவங்களை பார்க்கின்றோம், பல சம்பவங்களை. கிட்னி என்ன செய்யணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்ன்றத இல்ல, அது டயாலிசிஸ்ல இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அது குணமடையும் என்று வந்துட்டு உதாரணமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கு. சில பேர் இல்ல அப்படி என்று டாக்டர் கன்ஃபார்ம் பண்ண அதை மாற்ற முடியாது. இல்லை சோர்களே, மாற்றலாம், நிச்சயமாக மாற்றலாம், மாற்றப்பட்டிருக்கின்றது, மாறியிருக்கின்றது, பல முடிவுகள் மாறியிருக்கின்றது. ஆகவே சோர்களே, ஒரு மனிதனுடைய ரிஸ்கை விஸ்தரிப்பது என்று சொன்னால் நன்மைதான், ரிஸ்கை விஸ்தரிக்கும். சோதனையை தடுப்பதாக இருந்தால் துஆ தான். அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக ரிஸ்க் அவனுக்கு தடைபட்டு விடும் என்ற செய்தியையும் நபியர்கள் சொன்னார்கள். இறுதியாக முதலாவது குத்துபாவுடைய கடைசியாக ஒரு சிறந்த ஒரு கவி, அதாவது படிப்பினைக்குரிய ஒரு செய்தியை படித்து காட்டினார்கள். அந்த போதுமென்ற தன்மை இருக்கின்றதே, இதை நீ பற்றிக்கொள், அதன் மூலமாக உலகத்திலே மன்னராகவே உனக்கு வாழ்ந்து விடலாம். லௌலம் யகுன்லக இல்லா ராஹத்துல் பதனி, உனக்கு உள்ளத்துடைய நிம்மதி மாத்திரம்தான் இருந்தால், திருப்தியுடைய வாழ்க்கையுடன் உள நிம்மதி மாத்திரம் இருந்தால் உனக்கு மன்னராகவே வாழ்ந்து விடலாம். ஃபைனமன் மலகத் துன்யா பி அஜ்மைஹா, முழு உலகத்தையும் சேகரித்தவர்கள் எங்கே? ஹல் ராஹ மின்ஹா பிகைரில் குத்னி வல் கஃபனி, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்திலே கஃபன் புடவைகளும் அதே போன்று ஒரு சில பஞ்சு துண்டுகளுடனும் தானவர்கள் திரும்பினார்கள். இதுதான் உலகத்துடைய யதார்த்தம் சொற்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பல கோடிகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அவனுடைய சொந்த பொருளை இருந்து அவன் கவனப்படுவதில்லை. அல்ராஜி பல்ல கொண்டு போய் போட்டான், அங்க யாரும் என்ன செய்யறது, இலவசமாக கொடுத்த அந்த கஃபன்ல இருந்தான் எங்களை சுருட்டுறாங்க. எங்களை சுத்துறதை வச்சு என்னுடைய பணத்தாலே என்ன கவனிடுறதில்ல, என்னுடைய பணத்தால் என்ன குளிப்பாட்டப்படுறதில்ல, என்னுடைய பணத்தால என்ன எம்புலன்ஸ்ல சுமந்து செல்றதில்ல. யாருடைய பணம்? யாரோ வெல் விஷஸ், நன்கொடைகளாக சதக்காக்களாக சேகரிக்கப்பட்ட பணத்துலதான் நான் கவனம் செய்யப்படுகின்றேன், அதுலதான் குளிப்பாடப்படுகின்றேன், அந்த வாகனத்தில் தான் நான் எடுத்து செல்லப்படுகின்றேன். என்னுடைய வாகனம் எனக்கு உதவும் இல்லை, என்னுடைய பணத்தினால் நான் கவனம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் எவ்வளவு இந்த உலக வாழ்க்கையுடைய அற்பத்தனத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சொற்களே. அடுத்த குத்பாவுடைய ஹத்தீப் அவர்கள் எதை சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த முன்னால் சொன்ன எல்லா செய்திகளையும் எடுத்து பார்த்து ஒரு மனிதன் அப்படியே உட்கார்ந்து விடக்கூடாது. இனி நான் உலகத்தை தேடுறதில்லை, இனி கிடைச்சது போதும் என்று சொல்லி அப்படியே உட்கார்றதில்லை. இல்லை சோர்களே, மார்க்கத்துடைய அந்த வரையறைகளுக்கு உள்ளே ஒரு மனிதன் ரிஸ்கை தேடுவதிலே எந்த தடையும் இல்லை. அதனால் தான் இதை நாங்கள் ஏன் வலியுறுத்தினோம் என்று சொன்னால், சிலர்கள் இந்த உலகத்தின் மோகத்தின் காரணமாக ஹலாலா ஹராமா என்ற எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது, நிம்மதியை இழந்து உடல் ஆரோக்கியத்தை இழந்து குடும்பத்தை துறந்து இந்த தொழிலே இந்த உலகத்தை திரட்டுவதிலே களமிறங்கி இருக்கின்றார்கள். இதைத்தான் நபி அவர்களும் அல்லாஹும் கண்டித்திருக்கின்றார்களே தவிர, ஹலாலான முறையிலே உரிய முறையிலே ஒரு மனிதன் பணத்தை திரட்டுவதோ அதை சேகரிப்பதோ அதை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதற்காக வேண்டி நல்லறன்களை செய்வதற்கு வேண்டி ஒரு மனிதன் அந்த பணத்தை சேமிப்பதிலே எந்த குற்றமும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன்கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, ஒரு மனிதன் காலையிலே எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய சிந்தனை மறுமைதான். ஒரு மனிதன் எதற்காக தொழில் செய்கின்றான்? முன்னால் அந்த தோப்புடைய சொந்தக்காரனை போன்றே ஒரு மனிதன் தொழில் செய்கின்றான். எதற்காக? நான் யாரிடத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது, என்னுடைய குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும், அதே போன்றே இயலாதவர்கள் வசதியற்றவர்களுக்கு கொடுத்துதவ வேண்டும், நல்லறங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் உழைக்கின்றான். தடை இருக்கின்றதா? இல்லை சகோதரர்களே. நபியர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய முழு சிந்தனையும் முழு நோக்கமும் மறுமையாக இருக்கின்றது. ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அவனுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? முதலாவது கிஃப்ட் என்ன? அவனுடைய திருப்தியை, அவனுடைய செல்வத்தை அல்லாஹ் உள்ளத்திலே போட்டு விடுகின்றான். மறுமையை அடிப்படையாக வைத்து வாழ்ந்தால் உள்ளத்திலே செல்வத்தை போட்டு விடுகின்றான். வஜமா அலஹு ஷம்லஹு, அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தீர்த்து விடுகின்றான், அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து விடுகின்றான். அந்த உலகம் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய காலுக்கு கீழால் வந்துவிடும். உலகம் எப்படி வரும்? அவனுக்கு கட்டுப்பட்டு வந்து சேரும். தொழில் அவனுக்கு வசதியானதாக இருக்கும், அவனுடைய வியாபாரம் அவனுக்கு வசதியானதாக இருக்கும், அவனுக்கு அதுல பெரிய பிரச்சனைகள் இருக்காது, அது அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுக்கு வந்து சேரும். வமன் கானத் துன்யா ஹம்மஹு, உலகம் தான் அவனுடைய முழு நோக்கமாக இருந்தால் ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனை, முதலாவது சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனை, அவனுடைய இரண்டு கண்களுக்கு முன்னாலும் வறுமையை கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். வறுமையை கண்ணால பார்த்துட்டான்டா, எந்த கண்ணால? இந்த கண்ணால் அல்ல, அகக்கண்ணால வறுமையை ஒரு மனிதன் பார்த்துட்டான்டா அவனுக்கு நிம்மதி இருக்காது. ஏன் இன்றைக்கு பார்க்கறது எது? 25 வருஷத்துக்கு பின்னாடி யாரு சொன்னது எனக்கு? 25 வருஷத்துக்கு பின்னாடி சிந்திக்கிறதுக்கு யாரு சொன்னது? யாரு அந்த ரைட்டு நமக்கு கொடுத்தது? இன்னொரு 50 வருஷத்துக்கு பின்னாடி, 50 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நிலைமை? இங்க யாராவது இருக்கலாமா? பெரும்பாலும் சிறுவர்களை தவிர, 40-ஐ தாண்டிய 35-ஐ தாண்டிய பெரும்பாலானவர்கள் 50 வருடங்களுக்கு பின்னாடி இந்த இடத்துல இருக்கலாமா? நிச்சயமா இருக்க முடியாது. 50க்கு முன்னால் இருக்கவும் இல்லை, 50க்கு பின்னால் இருக்க மாட்டோம், 50க்கு பின்னால் இருக்க போவதும் இல்லை. ஆகவே 50 வருஷத்துக்கு முன்னாடி அடை உள்ளதை வச்சு இந்த உள்ள வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது இல்லையே. ஆகவே ஒரு மனிதன் இந்த அகக்கண்ணினால் எதை பார்த்து விட்டான் புறக்கண்ணால் பார்க்கறதை விட அகக்கண்ணினால் வறுமையை பார்த்துட்டான் சொன்னால் அதுதான் அவனுக்கு பெரிய சோதனை. அதான் அவனுக்கு பெரிய சோதனையாக இருக்கும். ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனை, ஏன் உலகத்தை மையப்படுத்தி வாழ்ந்துட்டான்னு சொன்னால் அவனுடைய வறுமையை அவனுடைய கண்களுக்கு முன்னால் நிறுத்தி விடுவான். அவனுடைய எல்லா பிரச்சனைகளும் அப்படியே பிரச்சனையாக தான் இருக்கு, எல்லா விஷயங்களும் பிரச்சனையாக தான் இருக்கு. ஜஅலல்லாஹு ஷம்லஹுன்னா அவன் நிம்மதியை அல்லாஹு தஆலா குலைத்து விடுவான், நிம்மதி குலைந்தவனாக இருப்பான். வலம் யாத்திஹி மினத் துன்யா இல்லா மா குத்திர லஹ், சரி இவ்வளவுதான் கஷ்டப்பட்டதுனால என்ன அட்வான்டேஜ் அவனுக்கு கிடைச்சது, அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டதை தவிர எதுவும் அவனுக்கு உலகத்தில் இருந்து கிடைக்க போவதும் இல்லை. எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியஸ் அவர்களே, சரி இவ்வளவு தான் கஷ்டப்பட்டதுனால இவனுக்கு என்ன செய்யலாமா, இவனுக்கு கொஞ்சம் அதிகமாக தேடலாமான்னு சொன்னோம்னா, இது நாங்கள் நிதர்சனமா பார்க்கிறோம் அவர்களே. சிலர்களுடைய வியாபாரங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவர் என்ன செய்யறது, சும்மா சுப்பர்வைஸ் பண்றதான், பிசினஸ் போய் ஒரு அவர் உட்கார்ந்து பார்த்துட்டு வர்றது, மாஷா அல்லாஹ் தொழுக நேரத்துக்கு நடக்குது, சாப்பாடு சமையலங்க வீட்டில் மனைவியோட சாப்பிட்றாரு, பிள்ளைகளோட சுத்தி திரிகின்றாரு, எல்லா இபாதத்துகளையும் செய்கின்றாரு, தர்மம் செய்கின்றார், நல்ல காரியங்களை செய்கிறாரு, அவருடைய பிசினஸ் ஒரு ரெண்டு மூணு அவர் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு, நிம்மதியாக இருக்கிறாரு. இன்னொருத்த என்ன செய்கிறான், பெரிய கொளுத்த பெரிய வியாபாரத்தை வச்சிருக்கிறான், கடையில் சோத்து பார்சல் வாங்கி தான் சாப்பிட்றது, பப்ளிக் டாய்லெட்டில் தான் டாய்லெட்டுக்கு போகிறது, வீட்டில் வந்து அட்டாச் பாத்ரூம் மாளிகை கட்டி வச்சிருக்கிறான், டாய்லெட்டுக்கு போறது என்ன, பஜார்ல உள்ள பப்ளிக் டாய்லெட் கேவலமா இல்லையா சொல்றேன், பஜார்ல உள்ள பப்ளிக் டாய்லெட்ல சாதாரண நாட்டாமைகள் செல்லக்கூடிய அந்த டாய்லெட்ல இந்த பெரிய பிசினஸ் மேன் என்ன செய்யறாரு, ஒரு தண்ணி கேலனை வச்சு நிக்கிறார், கண்ணால பாக்குறோமா இல்லையா, வீட்டை பார்த்தோம்னா பெரிய மாளிகை, நிம்மதி இல்ல, நிம்மதி இல்ல. இவர் இவ்வளவு முழு நேரம் இந்த கடையில உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னாலும் மூன்று மணி ஆகிற நேரத்துல தலை சுத்து பிடிக்கும் நம்ம ஊர்ல, என்ன செய்யறது, சுத்தி திரிவாதே, ஏன் பேங்க் அவர்ஸ் வங்கி அந்த மூடப்படக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி இந்த செக் எல்லாம் மீட் பண்ண முதல்ல கவர் பண்ணுமன்றதுக்காக சுத்தி செய்வார், அங்க போன் பண்ணுவார், இங்க போன் பண்ணுவாரு, வட்டி கெடுப்பாரு, எதையாவது பண்ணி செக்கை மீட் பண்ணணும், நிம்மதியே இல்லை தூக்கத்திலையும் அந்த கதான், வீட்டுக்கு வந்தா டென்ஷன், மனைவியில ஒரு எரிச்சல், பிள்ளைகளை பார்த்தன ஒரு வெறுப்பு, ஏன் இதெல்லாம் எதுக்கு, இந்த உலகத்துக்காக வேண்டி. ஆகவே சோர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ் எனக்காக நிர்ணயித்ததை நிச்சயமாக எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற நிம்மதியுடன் அந்த திருப்தியுடன் ஒரு மனிதன் வாழுகின்றான். ஆனால் அதற்கான முயற்சி இருக்கின்றான், அதற்கான, அதனால வீட்டில் உட்கார்ந்து இருக்க சொல்லி சொல்ல, அதற்கான முழு முயற்சி இருக்கின்றான். ஆனால் அந்த முயற்சி எந்த அளவுக்கு போய்விடக்கூடாது, அவனுடைய தொழுகைக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. செய்வார்கள் வியாபாரத்தை செய்வாங்க, யூரோப்புக்கு போவாரு, அமெரிக்காவுக்கு போவாரு, பெரிய பிசினஸ் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது, உலகம் சுத்துங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் தொழுகையில் அல்லாஹ் உங்களை பள்ளியில முதல் வரிசையில் பார்க்க வேண்டும், அதுதான் வியாபாரம், அதுதான் வியாபாரம். அவர்களே நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஹராம் ஹலாலை அந்த வரம்புகளை மீறாதவனாக இருக்க வேண்டும், அதை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும், அதை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும், விக்கிரை சரியாக செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், குரானோடு தொடர்புள்ளவனாக இருக்க வேண்டும், பிரச்சனை இல்லை, உலகம் சுற்றுங்கள், பணத்தை தேடுங்கள், திரட்டுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அவர்கள் தொழுகையை விட்டும் விக்கிர செய்வதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் அதை விட மேலாக மறுமையை அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், உள்ளங்களும் பார்வைகளும் ஏறிட்டு நிற்கக்கூடிய மறுமையுடைய சிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே மறுமையை இலக்காக வைத்து வாழும் காலத்திலே திருப்தியாக நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்துடன் பிள்ளைகளுடன் சமுதாயத்துடன் கலந்து, சில பேருக்கு ஒரு மீட்டிங் கால் பண்ணா டைம் இல்ல, ஏன் ஜப்ல டியூட்டியில, எத்தனை மணிக்கு மீட்டிங் கால் பண்றது, நைட்ல 10 மணிக்கு அவர் டியூட்டியில, அவரே டியூட்டியில, சனிக்கிழமை காலையில டியூட்டி, மாலையில டியூட்டி, வெள்ளிக்கிழமை ஈவினிங் டியூட்டி, சும்மா டியூட்டி பண்றாரு, இவரு என்ன பண்றாரு, ஓட்டைம் ஓட்டைம், ஒரு டார்கெட் வச்சுட்டோம் சொன்னா அதை அடைவதற்காக வேண்டி நிம்மதியின்றி அலைந்து தெரியக்கூடிய எத்தனை பேர்களை பார்க்கின்றோம், ஆகவே சொல்களே, எதை இந்த இடத்திலே ஹதீப் அவர்கள் வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால், அந்த முதலாவது ஹதீஸை நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தோம் சொன்னால், இந்த தங்க வெள்ளி நாணயங்களுக்கு உலகத்துடைய அற்ப பொருள்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் கேவலமானவர்கள் என்று சொன்னால், அதையே மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள், அதையே முழு டார்கெட்டாக வைத்து வாழக்கூடியவர்களுக்கு தான் இந்த நிலை. அப்படி இல்லாமல் அவனுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கின்றது, உள்ளத்தில் தொடர்பில்லை. ஒரு மனிதன் உலகத்தை அவன் உள்ளத்திலே வைத்திருக்கின்றான, கையிலே வைத்திருக்கின்றான் என்பதற்குரிய பெரிய உதாரணம் என சொல்களே, அதுல ஏதாவது சிறிய சரிவுகள் ஏற்பட்டால் உள்ளத்தை தாக்கும் என்றிருந்தால் இவன் உலகத்தை உள்ளத்திலே சுமந்திருக்கின்றான் என்பது கருத்து. அதுல எந்த அளவு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அவனுடைய உள்ளத்தில் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை என்று சொன்னா அவன் உலகத்தில் கையில வச்சிருக்கான் உதாரணம். இதுதான் பெரிய வித்தியாசம். இதை யார் முடிவு செய்யலாம்? அவரவர் தான் முடிவு செய்ய. உங்களுக்கு என்ன முடிவு செய்ய முடியாது, என்னால உங்களுடைய மனோநிலையை முடிவு செய்ய முடியாது, அவரவருடைய நிலையை தான் முடிவு செய்யும். சில பேர் மதம் மாறியவர்கள் இருக்கின்றார்கள், உலகத்தில் ஏற்பட்ட சரிவுகளுக்காக வேண்டி, தொழில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக வேண்டி மார்க்கத்தை விட்ட வளர்களை பார்க்கிறோம் இல்லையா, விட்டவர்களை பார்க்கின்றோம். காலையிலே மூமினாக இருந்து மாலையிலே காவிராக வாழ், நாளை ஒரு நாள் வரும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலம் வரும், காலையிலே மூமினாக இருந்து மாலையிலே மார்க்கத்திலே இருந்து வெளியேறி விடுவான். மாலையிலே மறுநாள் காலையிலே காவிராக இருந்திருப்பான். உலகத்துடைய அற்ப பொருள்களுக்கு எதிராக அவனுடைய மார்க்கத்தையே விட்டு விடுகின்றான், காவிராகி விடுகின்றான். ஆகவே சொல்களே, இது ஒரு கடுமையான எச்சரிக்கை. அதுவும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே பல சவால்களுக்கு மத்தியிலே எங்களிலே அநேகமானவர்கள், அதிகமானவர்கள், எல்லா பேருக்கும் அல்ல, அதிகமானவர்களுக்கு தொழில்களிலே சவால். இந்த நாட்டிலே நாங்கள் இனியும் தொடர்ந்து இருப்பதா அல்லது போவதா, எதுதான் வந்தாலும் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு முடிவு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கதப மகாதீர் அல் கலாயிகி கப்ல அன் யக்லுக அஸ்ஸமாவாதி வல் அர்த் பி 50,000 சனா, வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட விடயங்கள் தான் சென்று கொண்டிருக்கின்றது, நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்ற திருப்தியை மாத்திர உலகத்தில் வச்சோன்னு சொன்னால் எந்த சவாலையும் எதிர்கொள்வது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சொல்களே. ஆகவே நிறைய பேர்கள் நிலை குலைந்து தடுமாறி தட்டு தடுமாறி இருக்கின்றார்கள். இல்லை, சில சமயங்களில் இது போன்ற சவால்களும் பிரச்சனைகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும். குறிப்பிட்ட ஒரு 10,000 ரியாலோட ஒரு இடத்துல கடந்திருந்தவரை அல்லாஹு தஆலா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து போட்டு வேறொரு ஃபீல்ட்ல போட்டு அவன் ஒரு பெரிய செல்வந்தனாக மாற்றி ஒரு சமுதாய பணி செய்யக்கூடியவனாக நாட்டுக்கு சமுதாயத்துக்கு உதவக்கூடிய இவ்வளவு பெரிய டேலண்டோட நீ ஒரு கம்பெனி குலைச்சிட்டு இருக்கிறாயப்பா, நாட்டுக்கு போ, இதை விட பெரிய வசதியை ஏற்பாட்டை நான் செய்திருக்கின்றேன் என்று கூட அல்லாஹு தஆலா நாடி இருக்கலாம். இதையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். பலர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்பெனிக்கு அவருடைய முழு சிரமத்தையும் முழு அவருடைய அதாவது அறிவையும் ஆற்றலையும் செலவு செய்து 25 வருஷம் சர்வீஸ் பண்ணாரே, ஆனால் அவரால் நடக்க வேண்டியது அதைவிட பன்மடங்கு அங்கே நாட்டிலே காத்திருக்கின்றது. இப்படியும் இருக்கலாம் சில சமயங்கள்ல. ஆகவே இவைகள் அனைத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே நிறுத்தி அல்லாஹு தஆலா நாடியதிலே நாடியதுக்கு அப்பால் எதுவும் உலகத்திலே நடந்தேற மாட்டாது, எதுவுமே நடந்தேற மாட்டாது. எந்த சவால் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தொழிலே நெருக்கடிகள் வந்தாலும் எங்களுடைய உள நிம்மதியை நாங்கள் இழந்துவிடக்கூடாது, அதே போன்று குடும்ப நிம்மதியை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. அவைகள் எல்லாத்துக்கும் அப்பால் மேலால் மார்க்க விடயங்களிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் சொல்களே. தொழுகை விசேஷமாக தொழுகையிலே உறுதியாக ஒரு மனிதன் இருந்தான் சொன்னால் அல்லாஹு தஆலா உத்தரவாதம் கொடுத்து விட்டான், உங்களிடத்திலே நாங்கள் ரிஸ்க் கேட்பதில்லை, நாங்க உங்களுக்கு ரிஸ்க் கேட்கறதில்ல, நாங்க தான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கின்றோம், நாங்க தான் ரிஸ்க் கொடுக்கின்றோம், நீங்க தொழுதீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான ரிஸ்கை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா உத்தரவாதம் கொடுத்திருக்க, அந்த ரிஸ்க் சில சமயத்திலே அதிகமாக சில காலங்களிலே கிடைக்கும், இன்னும் சில காலங்களிலே குறைத்து கிடைக்கும். இதுதான் உலகத்தில் அல்லாஹு தஆலாவுடைய சுன்னத் அவர்களே. உதாரணமாக என்னுடைய 50 வருட காலத்தில் எனக்கு உதாரணமாக 1 மில்லியன் ரியால் தான் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான்டா, நான் எப்படி கணக்கு போடக்கூடாது, நான் இப்படி கணக்கு போடக்கூடாது. இந்த 1 மில்லியனை 50 பிரிச்சு ஒரு வருடத்துக்கு இவ்வளவுதான் கணக்கு போடக்கூடாது. சில நேரத்தில் 40 முதல் வருடத்தில் கொடுத்துட்டு அடுத்த 49 வருடத்துக்கும் 10 தான் உங்களுடைய ரிஸ்க் அல்லாஹு தஆலா வச்சிருப்பான். சமாளிக்கணும். அதை வைத்து ஒரு மனிதன் திருப்தி காண வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுடைய கணிப்பீடுகள் இவைகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டுதான் அல்லாஹுடைய கணிப்பீடு. அல்லாஹு தஆலா சிலருக்கு வறுமை சிறந்தது என்று நினைத்திருந்தால் அவர்களுக்கு வறுமையை கொடுப்பான். ஏன், அல்லாஹுக்கு தெரியும், இவனுக்கு செல்வத்தை கொடுத்தால் இவன் உலகத்திலே அற்பகாலம் நிமதியாக வாழ்வான், ஆனால் மறுமையை இவன் இழந்து விடுவான் என்பதற்காக அவனுக்கு செல்வத்தை அல்லாஹு தஆலா குறைத்து கொடுத்திருக்கின்றான். சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா பதவியை கொடுக்கவில்லை, பதவியை கொடுத்தால் இவன் அகங்காரம் பிடித்து பல அநியாயங்களை செய்து அவனுக்கு கீழால் உள்ளவர்களுக்கு அநியாயம் செய்து மறுமையிலே பெரிய பாவியாக என்னை வந்தடைவான். இல்லை, அவனை ஒரு சாதாரண மனிதனாக வைத்திருப்பது ஏன், எதற்காக, அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹு தாலா பணத்தை அதிகமாக கொடுக்கிறான், அல்லாஹுக்கு தெரியும் இவனை வறுமையாக இவனை பிச்சைக்காரனா மாத்திட்டான்னு சொன்னா அவன் அப்படியே தடம் புரண்டு விடுவான், அதனால் அவனை செல்வந்தனாக வச்சு அதுவும் அவனுக்கு நன்மைதான், அதுவும் அவனுக்கு நன்மைதான். இன்னும் சிலரை அல்லாஹு தாலா என்ன செய்து வச்சிருக்கின்றான், சமுதாயத்தில் கண்ணியமானவர்களாக வச்சிருக்கான், கண்ணியம் இல்லாதவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்து அதுவும் அவனுடைய மார்க்கத்துக்கு தடையாக வந்துவிடும். இதெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்வாதாரங்களை நாங்கள் தான் பிரிச்சிருக்கோம், நீங்க யாரும் கணக்கு போட முடியாது, இது இவருக்கு எப்படி ஏன் இவருக்கு இல்லை, யாருமே யாரையும் கணக்கு போடுவதற்கு எந்த அதிகாரமும் யாருக்கும் இல்லை. நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அனைத்து விடயங்களையும் கணக்கிட்டு பிரிச்சு கொடுக்கக்கூடிய பொறுப்பு நம்மை சார்ந்தது, அது உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான். ஆகவே சோர்களே, நிம்மதியாக வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம், அதே போன்று மார்க்கத்திலே உறுதியாக இருப்போம். வாழும் காலம் எல்லாம் ஏகத்துவத்திலே மார்க்கத்திலே உறுதியானவர்களாக இருந்து இபாதத்திலே அல்லாஹுடைய சிந்தனையிலே ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்திலே அவனுடைய நிம்மதிகள், அவனுடைய சந்தோஷம், அவனுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நல்லோர் வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. ஆகவே வல்லவன் அல்லாஹு தாலா எங்களை நிம்மதியாக வாழ செய்து அல்லாஹு தாலா எதை கொடுத்தானோ அதை திருப்தி கொண்டு நல்லுள்ளத்துடன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹு தாலா கொடுத்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.